அறிவியலே இந்து மதம். மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தமிழ் என்றால் மூன்றெழுத்து, அண்ணா என்றால் மூன்றெழுத்து அப்படின்ட்டு வந்து அந்த காலத்தில் கலைஞர் வந்து எழுதி வச்சார். மிக நயமுடன் இருக்கும். இந்து மதத்திலேயும் மூன்றெழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. இந்து என்றால் மூன்றெழுத்து, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி மூணு பேர், பிரம்மா, விஷ்ணு, சிவா மூணு முக்கிய தெய்வங்கள். கல்வி, செல்வம், வீரம் ரொம்ப முக்கியமானது. அறம், பொருள், இன்பம் ரொம்ப முக்கியமானது. திறமை, நேர்மை, உழைப்பு மூணு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு மூணை வந்து நிறையா நம்மளும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சோம். சூலத்தில் கூட திரிசூலம் மூணு இது இருக்கக்கூடியது, சக்தியோட ஆயுதம் அப்படின்ட்டுலாம். ஆனால் ஒரு விசேஷத்துக்கு போகும்போது பொண்ணு பார்க்க, மாப்பிள்ளை பார்க்க மூணு பேராக போக வேண்டாம், ஒன்று ரெண்டு பேராக போவாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேராக கணக்குக்குவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க. இதை பார்த்து இது மூடநம்பிக்கை இல்லையா அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. அது மூடநம்பிக்கை போல தான் தோன்றும். ஏன்னா சாதாரணமாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கத்தை டக்குன்னு கொடுத்துட முடியாது. இதில் மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் நம்ம ஆளுங்க தான். நம்ம தான் அதில் எக்ஸ்பர்ட். நம்ம செருப்படுத்து நம்மளை அடித்து பாருங்கள், என் செருப்பு பிஞ்சு போச்சுன்னு காமிப்போம். அடுத்தவங்களும் அதை பார்த்து சிரிப்பாங்க. மற்றவங்க கூட நினைப்பாங்க மூணு பேரை ஹிந்துஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ரீசன் இருக்குது எங்களுக்கு தெரியலன்னு இவங்க சொல்லிடுவாங்க. இது மூட நம்பிக்கை தானே, அவங்களும் சேர்ந்து நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மூணு பேராக போகக்கூடாது? ஒரு நல்ல விஷயங்களுக்காக போகும்போது அதில் என்ன அறிவியல் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதையும் முன்னர்கள் உணர்ந்தவை தெரிகிறார்கள். ஸோ ஈக்குவலான ஒரு மூணு பேர் ஒரு வேலை தொடர்பாக ஒரு விஷயத்துக்கு போகும்போது இயல்பாகவே ஒருத்தவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் கொடுக்க வேண்டி வரும். மீதி ரெண்டு பேரும், ரெண்டு பேர்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க. நாலு பேர் அப்படின்னா வந்து ரெண்டு ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது அது ஒரு நாள் பிரயாணமோ ஒரு மணி நேர பிரயாணமோ பத்து நிமிடம் நடையோ தெரியாது. மூணு பேராக போகும்போது மனித உளவியல் தத்துவங்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து கான்ட்ராடிக் பண்ணுவாங்க இயல்பாகவேவும் வந்து ரெண்டு பேர் சொல்கிறதையும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஒரு சின்ன விஷயமாகவே இருக்கட்டும், நீ முன்னாடி போ அப்படின்னு சொன்னால் ஏன் நீ முன்னாடி போகக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ கருத்துக்களில் வந்து சின்ன சின்ன மோதல்கள் வரும். இந்த மூன்று அப்படின்னு வரும்போது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தெரிய வரும். அதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தனித்து விடப்படுகிறார்கள், தனித்து விடப்படுகிறார்கள், தனித்து விடப்படுகிறோம் என்று நினைக்கிறார்கள். அவங்க குறுக்க வரும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறவங்க வந்து தேவையில்லாமல் குறுக்க வர்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு டீம் ஸ்பிரிட் வராமல் போயிடுது. எனக்கு தெரிய பெரிய பெரும்பாலான கேம்ஸில் கூட மூணு பேர் எதிராக இடிக்கிற மாதிரி அவ்வளோவா ஒன்றும் தெரியலை. ஒருத்தர் இருக்கிறதுக்கும் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கும் நாலு பேர், அஞ்சு பேர், ஏழு பேர், பத்து பேர் இருக்கிற கேம்ஸ்க்கெல்லாம் கூட இருக்கும். இல்லாட்டா ஒருத்தரை கிளியராக லீடர்னு டிஃபைன் பண்ணிடணும். நம்ம மூணு பேர் ஈக்குவல். அதனால் ஒரு இடத்துக்கு போகும்போதே தங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகளோடு பேசிக்கிட்டு முகத்தை சுழிச்சிக்கிட்டு நான் சொல்கிறதை இவன் கேட்கல, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கிட்டு வந்தாங்க என்கிட்ட சரியாக பேசலை அப்படிங்கிற எண்ணங்களோடு போகும்போது எண்ணங்களிலே தடங்கள் ஏற்படுகிறது, வார்த்தைகளிலே தடங்களாக வருகிறது. அது செயல்களிலும் வடிவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால் அதை ஆராய்ச்சி செய்து என்ன சொல்லி வச்சாங்கன்னா, மூணு பேராக போக வேண்டாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு சின்ன பையனாக அது கூட்டிகிட்டு போங்க. ஸோ மூணு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் பெரிய பையன் போகிறாங்கன்னு வச்சுக்கிறோம். பேர் ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு போனால் கூட அப்பா அவன் பையனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவை அந்த குழந்தையே செல்லும் அப்படின்னு பேசிட்டு போவாங்க. இல்லாட்டா அம்மா என்ன நினைப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு போகிறாங்க நம்மகிட்ட பேசலை அப்படின்னு நினைப்பாங்க. கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கிடைக்கும், தனிமைப்படுத்தப்பட்டது தோன்றாது. இது வந்து உளவியல் ரீதியானது. எனவே அறிவியலின் ஒரு பகுதி தான் உளவியல். அந்த உளவியல் மிக மிக முக்கியமானது வாழ்க்கைக்கு வெற்றி பெற, நிம்மதி பெற, சந்தோஷம் பெற. உளவியல் ரீதியாக சரியாக பல பிரச்சனைகள் அணுகாததினால்தான் பெரும்பாலான பிரச்சனைகள் உலகம் முழுவதும், நாடுகளுக்கிடையே, மனிதர்களுக்கிடையே, குடும்பங்களுக்கிடையே, குடும்பத்துக்கு உள்ளே, கணவன் மனைவி இடையே நடந்து கொண்டிருக்கிறது. இதனை கவனித்து ஆதிகாலமாகவே சிம்பிளான ஒரு நடைமுறை. நல்ல விசேஷம், மூணு பேராக போக வேண்டாமே, பேருக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு போவாங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டாங்க. அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிக்கும்போது இது எப்படின்னா வந்து ஒரு தியரி. நிறையா பேர் சொல்லுவாங்க தியரியில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சரிப்படாதுன்னு அவசரப்பட்டு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு தியரியுமே பல்வேறு விதமான ப்ராக்டிக்கல்ஸோட கல்மினேஷன். நிறையா ப்ராக்டிக்கல் செய்முறைகள் செய்து பார்த்து 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 எல்லா காம்பினேஷனையும் போட்டதுக்கப்புறம் தான் தியோராம் தியரி அப்படின்ட்டு வந்து ஒன்று சொல்கிறாங்க. இதை இப்படி தான் இருக்கணும், அதை அப்படி தான் இருக்கணும்னு. அந்த தியரிஸை மட்டும் படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக ரெண்டு சென்டென்ஸ் மூணு சென்டென்ஸு. ஆராய்ச்சி பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான செய்முறைகளை செஞ்சு தான் வந்திருக்காங்கிறது தெரிய வரும். ஸோ ரொம்ப உயரிய நாகரீகமுடைய இடங்களிலே கல்விமுறை தத்துவங்களிலே மனோ தத்துவங்களிலே தியரியை சொல்லி வச்சிடுற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு விசேஷத்துக்கு போகணும், அந்த மாதிரி இடத்துல மூணு பேராக வேண்டாம் அப்படின்னு வச்சாங்க. இந்த மாதிரி ஏராளமான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ராகு காலம். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்தை தள்ளி வச்சிட வேண்டியது. அந்நேரத்தில் நல்ல காரியம் எதுவும் செய்யக்கூடாது. அந்த 1.5 மணி நேரமும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒரு ஆர்டரில் கூட வராது, காலண்டரை போய் பார்த்தா தான் தெரியும், இல்லாட்டா தான் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். இது ஏன்பா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்தை தள்ளி வச்சிடணும், ராகு காலம் அப்படிங்கிற பேரில். ஒவ்வொரு கிழமையும் அது வேறு வேறு நேரங்களில் வேறு, பகல் நேரத்தில் மட்டும்தான் வருது. பகல் நேரத்தில் மட்டும்தான் வருது. 7:30 ஒரு தடவை, 4:30 இன்னொரு நாளைக்கு வருது, 10:30 ஒரு நாளைக்கு வருது, 1:30 ஒரு நாளைக்கு வருது. ஏன் ஒரு வேலையை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பல மரம் பார்த்த தச்சன் ஒரு மரமும் வெட்டான் அப்படிங்கிறதுல குழப்பம் நீடித்து ஒரு முடிவு வராமல் தெளிவில்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே ஒரு கம்பல்சரி ரெஸ்ட். அந்த கம்பல்சரி ரெஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் பீரியடில் இருந்துச்சுன்னா வந்து மைண்டு தட் இட் செல்ஃப் பிகம் மொனாட்டனஸ், ரொட்டீன் ஆகி போயிடுது. அதனால் எதுக்காக அந்த கம்பல்சரி ரெஸ்ட்டை கொடுக்குறோமோ அந்த பர்பஸும் வந்து செர்வாகாமல் போயிடுது. எனவே ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்தை பிரிச்சிரு, அந்த நேரத்தில் ரிலாக்ஸ்டாயிரு, முக்கியமான முடிவுகளை எடுக்காது, முக்கியமான செயல்களில் ஈடுபடாத. சாதாரண ரொட்டீனாக ஏற்கனவே பேசுனது வச்சது நடக்கிறது சாப்பிட்றது இது இதெல்லாம் பண்ணிக்கலாம், எதுவுமே பண்ணக்கூடாதுன்றெல்லாம் ஒன்றும் இல்லை. சினிமா பார்க்கறது, கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது எல்லாத்தையும். ஸோ எப்போ பார்த்தாலும் முக்கியமான வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் சில சமயம் செயல்கள் சரிவர நடக்காமல் போயிடுது. கேப் விடணும், கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும். அந்த கேப்பை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோடையும் பண்ணணும். பண்ணும்போது அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரத்தை கேப் விட்டுரு கம்பல்சரி. இந்த ரொட்டீன் ஒர்க்கை நீ பண்ணாமல் இருந்து தான் ஆகணும், அந்த நேரத்தையும் வந்து நீ கவனிச்சுக்கணும் அப்படின்னு வைக்கும்போது அதுலேயும் சில உளவியல் ரீதியான ஆக்கக்கூறுகள் கிடைக்கின்றன என்பதனை அறிந்து வைத்து ஒரு நாளுக்கு 1.5 மணி நேரம், மாதத்தில் வந்து அதாவது 2 வாரத்துக்கு ஒரு கைந்த அஷ்டமி நவமின்னு 2 நாட்கள், அப்புறம் வேறு சில நாட்கள் இதுகளை எல்லாம் குறித்து வச்சு இந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறலாம், இந்த நாட்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு வரும்போது ஒரு டிசிப்ளின் வருது. சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகளுக்கு வந்து இடம் கொடுக்கப்படுகிறது. அதனால் வந்து ஒரு சீரான சமுதாயமும் சீரான நிகழ்வுகளும் நடக்கின்றன. எனவே மூட நம்பிக்கைகள் என்ற முத்திரை கூட்டப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பின்னால், எந்த ஒரு அறிவுரைக்கும் பின்னால் அறிவியல் இருக்கிறது என்பதனை நாம் அனைவரும் அறிவோமாக. நன்றி, வணக்கம்.